الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايتها النفس المطمئنه ارجعي الى ربك راضيه مرضيه فادخلي في عبادي وادخلي جنتي صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ் தஆலாவுடைய பெயரால் இந்த குதுபா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அவளுக்குத்தான் சொந்தம். ஸலாத்துவும் ஸலாமும் அவருடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தவர்கள், அவர்களுடைய தோழர்கள், இந்த தீனுல் இஸ்லாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக, மனித சமுதாயத்தின் உயர்ச்சிக்காக யாரெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ, உழைத்தார்களோ, உழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, உழைப்பதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை உள்ளும் புறமும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் தக்வா செய்து வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா மனிதர்களாகிய எங்களை இந்த உலகத்திலே படைத்து சில முக்கியமான விஷயங்களை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். எங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு உடம்பை தந்திருக்கிறான், ஒரு ஆத்மாவை தந்திருக்கிறான், ஒரு அறிவை தந்திருக்கிறான், ஒரு அக்களை தந்திருக்கிறான். இந்த மூன்று விஷயங்களையும் நாங்கள் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதனையும் சொல்லி தந்திருக்கிறான். எங்களுடைய உடம்பு, எங்களுடைய ஆத்மா, எங்களுடைய அறிவு, இந்த மூன்றையும் பற்றிய குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கிறார், எங்களுடைய உடம்புக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய உரிமைகள் இருக்கின்றன, எங்களுடைய ஆத்மாவுக்கு நஃப்ஸுக்கு ரூஹுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் இருக்கின்றன, எங்களுடைய அறிவுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளும் இருக்கின்றன. இந்த மூன்று விஷயங்களையும் நாங்கள் ஒரே நேரத்திலே கவனிக்க வேண்டும் என்பது அல்லாஹு தஆலாவுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. உடம்புக்குரிய ஹக்குகள் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன லிபதனிக்க அலைக்க ஹக், உன்னுடைய உடம்புக்கு நீ கொடுக்க வேண்டிய உரிமைகள் இருக்கின்றன. உடம்புக்குரிய உரிமைகள் என்றால் என்ன? அந்த உடம்புக்கு தேவையான சாப்பாடு, அந்த உடம்புக்கு தேவையான ஓய்வு, அந்த உடம்பை சுத்தமாக வைத்திருப்பது, அந்த உடம்புக்கு நோய்கள் வராமல் பாதுகாப்பது, அந்த உடம்பை வளர்ப்பதற்கு தேவையாக இருந்தால் நாங்கள் உடற்பயிற்சிகளிலே ஈடுபடுவது, நோய்க்கு மருந்து செய்வது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் இந்த உடம்புக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய ஹக்குகளாக காணப்படுகின்றன. தேவையான அளவு தூக்கம், தேவையான அளவு சாப்பாடு, தேவையான அளவு ஓய்வு, இந்த உடம்பை அளவுக்கு மிச்சம் வருத்தி கொள்ளக்கூடாது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் இந்த உடம்புக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளாக காணப்படுகின்றன. இன்னலி ஐனைக்க ஹக், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய இரண்டு கண்களுக்கும் நீ கொடுக்க வேண்டிய உரிமை இருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய பாலியல் ஆசைகளை தீர்த்துக் கொள்கிறான் என்றால் அதுவும் அவனுடைய உடம்புக்கு கொடுக்க வேண்டிய ஒரு உரிமையாக இருக்கிறது. அவன் திருமணம் முடிப்பதன் மூலமாக அந்த தேவையை அவன் நிறைவு செய்து கொள்ளலாம். அதற்கான ஏற்பாடுகள் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய குதுபாவிலே நாங்கள் அதனை பற்றி பேசவில்லை. அதனை பற்றி பேசுவது நோக்கம் இல்லை. காரணம், எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் எல்லோரும் அதனுடைய விஷயமாக கூடுதலாக கவனம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். உடம்பை சுத்தமாக வைத்திருப்பதற்கு, அழகாக வைத்திருப்பதற்கு, ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு நாம் எத்தனையோ ஏற்பாடுகளை செய்கிறோம். வைத்தியசாலைகள் அதற்காக இருக்கின்றன, இந்த ஃபிட்னஸ் சென்டர்கள் இருக்கின்றன, ஜிம்மை கட்டி வைத்திருக்கிறார்கள். ஏன் இவற்றை எல்லாம் வைத்திருக்கிறார்கள்? உடம்பை கட்டான உடம்பாக வைத்திருக்க வேண்டும், அழகாக வைத்திருக்க வேண்டும், நோய் நொம்பலங்கள் வந்துடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சாப்பிடுவதற்கு எத்தனையோ வகையான உணவகங்களை வைத்திருக்கிறார்கள். இவையெல்லாம் உடம்பை வளர்ப்பதற்குரிய ஏற்பாடுகள். மீனுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க தேவையில்லை என்று சொல்வார்கள், அதுபோன்று நீங்கள் உடம்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனாலும் சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுடைய உயிர், எங்களுடைய ஆத்மாவும், எங்களுடைய மனது, நாங்கள் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. உடம்புக்கு நோய் வந்துவிட்டால் அது கேன்சராக வரும், அது டயபெட்டிக்காக வரும், அது தலைக்குத்தாக வரும், காய்ச்சலாக வரும், இதெல்லாம் உடம்புக்கு வரக்கூடிய நோய்கள். ஆனாலும் சகோதரர்களே, உள்ளத்துக்கு, மனசுக்கு, ஆத்மாவுக்கும் நோய்கள் வருகின்றன. அதனை பற்றித்தான் நாங்கள் இங்கு யோசிக்க வேண்டி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உடம்புக்கு வரக்கூடிய நோய்களை விடவும் உள்ளத்துக்கு வரக்கூடிய நோய்கள் மிகவும் பாரதூரமானது. உடம்பால் செய்யக்கூடிய பாவங்களை விடவும் உள்ளத்தால் செய்யக்கூடிய பாவங்கள் மிகவும் பாரதூரமானது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியெல்லாம் சொல்லுகின்ற பொழுது ஒரு கேள்வி எங்களுக்கு வரலாம், அப்படி எங்களுடைய உள்ளத்திலே வரக்கூடிய அந்த நோய் என்ன என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், உள்ளத்திலே எத்தனையோ வகையான நோய்கள் வரும். பொறாமை, பெருமை, வஞ்சகம், சூதுவாறு, கஞ்சத்தனம், துனியாவுடைய ஆசை, முகஸ்துதி, மற்றவர்களை பற்றிய கெட்ட எண்ணம், இவையெல்லாம் உள்ளத்துக்கு வரக்கூடிய நோய்கள். காய்ச்சல், தலைவலி, பல்லு வலி, கண்ணிலே ஒரு வலி, எல்லாம் உடம்புக்கு வரக்கூடிய நோய்கள் சகோதரர்களே. ஆனால் உள்ளத்துக்கு வரக்கூடிய நோய்தான் இந்த பொறாமை, ஹசது, தக்கப்பூர், பெருமை, அகம்பாவம், ஆணவம், மற்றவர்களை இழிவாக மதிப்பது, முகஸ்துதி, மற்றவர்களுக்காக வேண்டிய வேலைகளை செய்வது, மற்றவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஈடுபடுவது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே எத்தனையோ வகையான பாவங்கள் நடக்கின்றன. மனிதர் கொலை செய்கிறான், விபச்சாரம் செய்கிறான், களவெடுக்கிறான், ஏமாற்றுகிறான், துரோகம் செய்கிறான், இதெல்லாம் மனிதனுடைய உடம்பால் வெளியாகக்கூடிய பாவங்கள். ஆனால் உள்ளத்தால் வெளியாகக்கூடிய, உள்ளத்துக்குள் அடங்கி இருக்கக்கூடிய பாவங்கள் மிகவும் பாரதூரமானது. உடம்பால் வெளியாகக்கூடிய பாவங்களுக்கும் காரணமாக அமைவது இந்த உள்ளத்திலே இருக்கின்ற இந்த பாவங்கள், இந்த நோய்கள். உதாரணமாக, ஒரு மனிதனிடத்திலே ஹசது எனப்படக்கூடிய பொறாமை வந்துவிட்டால் அவன் எல்லா பாவங்களையும் செய்வான். அவன் கொலை செய்வான், புறம் பேசுவான், களவெடுப்பான், மற்றவர்களை பற்றி மோசமான கருத்துக்களை உலகத்திலே பரப்பிக்கொண்டு திரிவான். இதெல்லாம் பொறாமையின் காரணமாக வரக்கூடியது. பெருமை என்ற பாவம் அவனுடைய உள்ளத்திலே குடிகொள்ளுமாக இருந்தால் அவன் அரசியலுக்காக வேண்டி எதனையும் செய்வான். ஒரு பதவியை அடைவதற்காக, அரசியலை அடைவதற்காக அவன் எதனையும் செய்வான். காரணம், அவனுடைய உள்ளத்திலே இருப்பது ஒரு பயங்கரமான ஒரு நோய். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், உலகத்திலே மனிதன் படைக்கப்பட்டதற்கு பிறகு இடம்பெற்ற முதலாவது பாவம் உடம்பால் செய்யப்பட்ட பாவம் அல்ல, உள்ளத்தால் செய்யப்பட்ட பாவம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா படைத்து வைத்திருக்கிறான். அந்த நேரத்திலே அந்த இடத்துக்கு வருகிறான் இப்ளீஸ். அவன் வந்து சொல்லுகிறான், நீ இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை களிமண்ணினால் படைத்து வைத்திருக்கிறாய், நான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன், நான் எப்படி சுஜூது செய்ய முடியும், நான் அவரை விடவும் சிறந்தவன் என்று அவன் சொல்லுகிறான். அங்கே நான் பெருமை எனப்படக்கூடிய அகம்பாவம் எனக்கூடிய அந்த பாவம் ஆரம்பமாகும். பெருமை எனப்படக்கூடிய அந்த பாவம், நான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன், அவர் களிமண்ணினால் படைக்கப்பட்டிருக்கிறார், நான் எப்படி அவருக்கு தலை வணங்குவது என்று அல்லாஹு தஆலாவுடைய கட்டளையை கூட அந்த இபிலீஸ் மீறக்கூடிய அளவுக்கு அவருடைய உள்ளத்திலே அந்த ஆணவம், அந்த பெருமை, அந்த அகம்பாவம், அந்த தலைக்கணம் அவனை பிடித்து காணப்பட்டது. இப்போது சுவர்க்கத்திலே இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியேற்றப்பட்டு உலகத்துக்கு வருகிறார்கள். அங்கு இடம்பெறக்கூடிய அவர்கள் இரண்டு, அவர்களுக்கு கிடைத்த இரண்டு ஆண் மக்களும் தங்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். ஒருவர் இன்னொருவரை கொலை செய்கிறார். அதற்கான காரணம் என்ன? பொறாமை. ஒருவருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, இன்னொருவருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. எனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த சகோதரனுடைய, அந்த சகோதரனின் மீது ஏற்றுக்கொள்ளப்படாத சகோதரன் பொறாமைப்படுகிறார். அல்லாஹ்வுடைய நகரியார்களே, எனவே முதலாவது இடம்பெற்ற பாவம் அகம்பாவம், பெருமை என்ற பாவம். இரண்டாவது பாவம் பொறாமை என்ற பாவம். பொறாமை என்ற பாவம் வந்ததனால்தான் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை கொலை செய்ததாக நாங்கள் குர்ஆனிலே பார்த்தோம். மிகவும் பாரபூரமான ஒன்று. கொலைகள் நடைபெறுவதற்கும் காரணம் இந்த பொறாமை. கொலைகள் நடைபெறுவதற்கு காரணம் துனியாவின் மீது கொண்ட அளவு மீறிய மோகம். ஹுப்பு துனியா, கராஹியத்துல் மௌத் எனப்படக்கூடிய அந்த பாவங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இரண்டு வகையான பாவங்களை பற்றி சொல்லுகிறான். முதலாவது பாவம், முதலாவது வகையான பாவங்கள் மனிதன் தன்னுடைய உடம்பால் செய்யக்கூடிய பாவங்கள். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று வட்டி எடுப்பதாக இருக்கலாம், கொலை செய்வதாக இருக்கலாம், களவெடுப்பதாக இருக்கலாம், சூனியம் செய்வதாக இருக்கலாம். இவையெல்லாம் மனிதனுடைய உடலால் இடம்பெறக்கூடிய பாவங்கள். ஆனாலும் சகோதரர்களே, உள்ளத்தினால் மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள் மிகவும் பாரபூரமானவை, மிகவும் பயங்கரமானவை, பெரும் பாவங்களாக அவை சொல்லப்படுகின்றன. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மூபிதாத் அல் கபாயிர், மனிதனை அழிக்கக்கூடியவை பெரும் பாவங்கள் என்று சில பாவங்களை பட்டியல்படுத்தி சொன்னார்கள். அந்த பாவங்களிலே பல பாவங்கள் மனிதனுடைய உள்ளத்தோடு தொடர்பான பாவங்களாக இருக்கின்றன என்பதை மறந்துவிடக்கூடாது. முதலாவது பெரிய பாவம் ஷிர்க் வைப்பது, அல்லாஹு தஆலாவுக்கு இணை வைப்பது, அவனோடு இன்னும் பல தெய்வங்கள் கூட்டாளிகளாக இருக்கிறார்கள் என்று நம்புவது. இது மனிதனுடைய உடம்பினால் செய்யக்கூடிய பாவம் அல்ல, உள்ளத்தினால் செய்யப்படக்கூடிய பாவம். இரண்டாவது மிகப்பெரிய பாவம் நிபாக் எனப்படக்கூடிய நயவஞ்சகத்தனம். ஒரு மனிதனோடு பேசிக் கொண்டிருப்போம், ஆனால் அவனை பற்றிய நல்ல அபிப்பிராயம் எங்களுடைய உள்ளத்திலே இருக்க மாட்டார். அவனை புகழ்ந்து கொண்டிருப்போம், ஆனால் எங்களுடைய உள்ளத்துக்குள் அவனை பற்றி ஒரு கெட்ட எண்ணம் இருந்து கொண்டிருக்கும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசிக் கொண்டிருப்போம். அவனோடு சேர்ந்திருக்கின்ற பொழுது அவனை புகழுவோம், அந்த இடத்தை விட்டு நகர்த்து விட்டால் நாங்கள் அவனை இகழுவோம். சூரத்துல் பக்கராவிலே அல்லாஹு தஆலா முனாபிக்குகள் எனப்படக்கூடிய ஒரு சாராரை பற்றி சொல்கிறான். அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கின்ற பொழுது அவர்கள் முஸ்லீம்களை போன்று நடிப்பார்கள். தங்களுடைய தலைவர்களிடத்திலே அவர்கள் சென்றார் இன்னமா, அவர்கள் என்ன சொல்வார்கள், நாங்கள் பரிகசிப்பதற்காக வேண்டித்தான், அவர்களை மட்டல் தட்டுவதற்காக வேண்டித்தான் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்வார்கள். மிகவும் ஆபத்தான ஒரு மனப்பாங்கு. முதலாவது பெரிய பாவம் ஷிர்க், இரண்டாவது பெரிய பாவம் நிஃபாக் எனப்படக்கூடிய நயவஞ்சகத்தனம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், குஃப்ரு ஷிர்க்கு நிஃபாக்கு எனப்படக்கூடிய பாவங்கள். மூன்றாவது மிக பெரிய பாவம் தக்கப்பூர் எனப்படக்கூடிய அந்த அகம்பாவம். குறைஷி தலைவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததற்கு என்ன காரணம்? நபிமார்களுடைய சமூகத்திலே இருந்த அல் மல எனப்படக்கூடிய பிரதானிகள், முக்கியஸ்தர்கள், அரசியல்வாதிகள், பணக்காரர்கள் இஸ்லாத்தை பற்றிய நல்ல தெளிவு அவர்களுக்கு கிடைத்தும் கூட அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததற்கான காரணம் என்ன? அவர்களுடைய குடும்ப கௌரவத்தை பற்றி யோசித்தார்கள், எங்களுடைய அதிகாரமும் பணமும் பறிபோய்விடும் என்று யோசித்தார்கள், இப்படிப்பட்ட ஒரு சாதாரண மனிதனை நாங்கள் விசுவாசிப்பதா என்று யோசித்தார்கள். ஷைத்தானிடத்திலே வந்த அந்த அகம்பாவம், அந்த பாவம் அந்த குறைசி தலைவர்களிடத்திலே வருகிறது. ஹசத் எனப்படக்கூடிய பொறாமை அடுத்த பெரும்பாவமாக இருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக பொறாமையான ஈமானை சாப்பிட்டு விடும். எப்படி விறகை நெருப்பு சாப்பிடுமோ அது போன்று பொறாமையானது ஒரு மனிதனுடைய ஈமானை சாப்பிட்டு விடும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ்வுடைய நன்றியார்கள், பேராசை, முகஸ்துதி, கன்னியத்தனம், உலகத்தின் மீது கொள்கின்ற அளவு மீறிய மோகம், இவையெல்லாம் எங்களுடைய அம்ராதுல் குலூப் என்று எங்களுடைய இமாம்கள் சொல்லியிருக்கிறார்கள். உள்ளத்தை பாதிக்கக்கூடிய நோய்களாக அவை இருக்கின்றன. எந்த மனிதன் இந்த உள்ளத்திலே இருக்கின்ற இந்த பயங்கரமான நோய்களை விட்டு பரிசுத்தமாக இருக்கின்றானோ அல்லது பரிசுத்தப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணிக் கொண்டிருக்கிறானோ அவன் தான் நிச்சயமாக வெற்றி அடைந்தவன் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். நிச்சயமாக யார் அந்த ஆத்மாவை இப்படிப்பட்ட இந்த நோய்களிலிருந்து தூய்மைப்படுத்திக் கொண்டானோ அந்த மனிதன் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டான் என்று குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அறிந்து கொள்ளுங்கள், உடம்பிலே ஒரு சதை துண்டு காணப்படுகிறது, அது சீராகிவிட்டால் முழு உடலும் சீராகிவிடும், அதுதான் உள்ளமாக இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அல்லாஹ்வுடைய நன்றியாக, மனிதனுடைய உயர்ச்சி, அவனுடைய கண்ணியம், அவனுடைய ஈடேற்றம், அவனுடைய விமோசனம் அவனுடைய உடம்பை பொறுத்தது அல்ல, அவனுடைய உள்ளத்தை பொறுத்த விஷயம் அது. அவன் வெற்றி அடைய வேண்டுமா? அவன் இப்படிப்பட்ட மோசமான அழுக்குகளிலிருந்து, பொறாமையிலிருந்து, பெருமையிலிருந்து, வஞ்சகத்திலிருந்து, இந்த முகஸ்துதியிலிருந்து அவன் விடுதலை அடைய வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட பரிசுத்தமான நிஷ்கலங்கமான அந்த ஆத்மாவை பார்த்து இப்படியாக சொல்லுவான், அமைதி அடைந்த ஆத்மாவே, அமைதி அடைந்த ஆத்மா உலகத்தில் வாழ்கின்ற பொழுது யார் மீதும் பொறாமை இல்லை, பெருமை இல்லை, அகம்பாவம் இல்லை, யாரையும் கருவறுக்க வேண்டும் என்ற உணர்வு கிடையாது, மற்றவர்கள் வாழ வேண்டும் என்ற அந்த உயர்ந்த மனப்பாங்கு, நான் வாழாவிட்டாலும் மற்றவர்கள் வாழ வேண்டும் என்ற அந்த பரந்த மனப்பாங்கு கொண்டு உலகத்தில் வாழ்ந்தவர்கள் அமைதியான உள்ளம் கொண்டவர்கள், சந்தேகம் கிடையாது. அப்படியானவர்களுடைய உள்ளத்திலே நெருக்குதல் கிடையாது. அப்படியான ஆத்மாவை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லுவான், அமைதி அடைந்த ஆத்மாவே, நீ உன்னுடைய ரட்சகனிடத்திலே செல்லுவாயா, திருப்தி அடைந்த நிலையிலும் உன்னை மற்றவர்கள் திருப்தி கொண்ட நிலையிலும், என்னுடைய அடியார்கள் இருக்கின்ற அந்த சுவனத்துக்குள் நீ நுழைந்து விடுவாயாக, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், சுவர்க்கத்துக்குள் இருக்கிறார்கள், உன்னை போன்ற பரிசுத்தமான உள்ளம் கொண்டவர்கள் அந்த சுவர்க்கத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களிடத்திலே நீ நுழைந்து விடுவாயாக என்று அல்லாஹு தஆலா அந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரனாகிய மனிதனை பார்த்து சொல்லுவான். அல்லாஹ்வுடைய நன்றியார்களே, அப்படிப்பட்ட பரிசுத்தமான உள்ளம் கொண்டவர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்குவானாக. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆவை கேட்கிறார், ரப்பி லா துக்ஸினி யௌம யுப்அது யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். யா அல்லாஹ், அந்த மறுமை நாளிலே நீ என்னை அவமானப்படுத்தி விடாதே. மனிதர்கள் எல்லோரும் எழுப்பப்படக்கூடிய அந்த மறுமை நாளிலே நீ என்னை அவமானப்படுத்தி விடாதே. அந்த மறுமை நாளிலே சொத்து செல்வங்களோ பிள்ளை குட்டிகளோ எந்த வகையான பிரயோசனத்தை தர மாட்டாது. யார் கல்வும் சலீம் எனப்படக்கூடிய பரிசுத்தமான தூய்மையான உள்ளத்தோடு வருகிறார்களோ அவர்களுக்கு தான் அது பிரயோசனம் அளிக்கும். ரப்பே, அப்படிப்பட்ட அந்த நாளிலே நீ என்னை அவமானப்படுத்தி விடாதே என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கலீல், அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ்வுடைய நண்பர் என்று வர்ணிக்கப்பட்ட அவர்களே துஆ கேட்கிறார்கள் என்றால் நாங்கள் எப்படியெல்லாம் துஆ கேட்க வேண்டும்? கல்பு சலீம், அமைதியான உள்ளம், வஞ்சகம் இல்லை, பொறாமை இல்லை, அகம்பாவம் இல்லை, மற்றவர்களை கருவறுக்க வேண்டும் என்ற உணர்வு கிடையாது, மற்றவர்களையும் தன்னை விடவும் அதிகமாக நேசிக்கின்ற அந்த தன்மை, அது எங்களுக்கு எந்த அளவு தூரம் இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃதலுன் நாஸ் குல்லு மஹ்மூமுல் குல் வஸதூக்குல் லிஸான். மக்களுக்கு மத்தியில் மிகவும் சிறந்தவன் யார்? மஹ்மூமுல் கல்ப் எனப்படக்கூடிய அந்த தன்மை கொண்ட மனிதன், உண்மை பேசக்கூடிய மனிதன். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், மஹ்மூமுல் கல்ப் என்றால் யார்? மக்களுக்கு மத்தியிலே சிறந்தவன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புகழப்பட்ட அந்த மனிதன், அவன் யார்? அதிலே எந்த விதமான பாவமும் கரைகளும் கிடையாது. மற்றவர்கள் மீது அத்துமீறல் செய்ய வேண்டும், மற்றவர்கள் மீது பொறாமை கொள்ள வேண்டும், வஞ்சகம் இவை இல்லாத உள்ளம் கொண்ட ஒரு மனிதன் தான் மஹ்மூமுல் கல் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அப்படியான ஒரு உள்ளத்தை அடைய கிடைக்குமாக இருந்தால் அதனை உணவும் பெரிய பாக்கியம் என்பது எதுவும் கிடையாது. நாங்கள் எத்தனையோ பேரை பார்க்கிறோம், அழகாக போர் சூட் அணிந்திருப்பார்கள், கை கட்டி இருப்பார்கள், இந்த உலகத்தில் இருக்கின்ற அதி உத்தமமான வாசனை திரவியங்களை பூசி இருப்பார்கள், மிகவும் கவர்ச்சியாக ஆடை அணிந்திருப்பார்கள், அல்லது மிகவும் தாம்பிகமான வாகனங்களிலே அவர்கள் பயணம் செய்வார்கள். அவருடைய வீடுகளை பார்த்தால் எங்களுக்கே பொறாமை வரக்கூடிய அளவுக்கு சில நேரங்களில் மிகவும் தாம்பிகமான வீடுகளாக இருக்கும். ஆனால் பிரச்சனை என்ன? வெளிரங்கத்தில் இருக்கின்ற இந்த கவர்ச்சி, இந்த அழகு உள்ளத்துக்குள் கிடையாது. பொறாமை, வஞ்சகம், மற்றவர்களை கருவறுக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு, இவை நிறைந்து காணப்படும். உள்ளம் இருளடைந்து காணப்படும், உள்ளம் நோயுற்றதாக காணப்படும், கண்கள் மறியும், உள்ளம் இறந்து கிடக்கும். இப்படியாக இருந்தால் இதனால் எந்த பிரயோஜனம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார், அல்லாஹ் தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்ஸுரு இலா சுவரிக்கும் வலா இலா அஜ்சாதிக்கும் வலாக்கின் யன்ஸுரு இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும். நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுடைய வெளித்தோற்றங்களையோ உங்களுடைய உடம்புகளையே பார்ப்பதில்லை, உங்களுடைய வெளித்தோற்றங்களையோ உங்களுடைய உடம்புகளையோ பார்ப்பதில்லை. ஆனால் அவன் பார்க்கிறான் உங்களுடைய செயல்களை, உங்களுடைய உள்ளங்களை அவன் நோட்டமிடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் இமாம்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலாவுடைய பார்வை படக்கூடிய இடமாக உள்ளம் தான் காணப்படுகிறது. அல்லாஹு தஆலா மாஸ்க் போடுவது, ஒரு மனிதனை பற்றி தீர்மானம் எடுப்பது அவருடைய பேச்சை வைத்தல்ல, அவருடைய உடம்பை வைத்தல்ல, அவன் கருப்பனா வெள்ளையனா, பணக்காரனா ஏழையா, அரசனா ஆண்டியா என்றெல்லாம் வைத்து அல்லாஹு தஆலா மாஸ்க் போடுவதில்லை. அவன் நீதியான, அவனுடைய மார்க்ஸ் உள்ளத்தை நோக்கித்தான் பார்க்கிறது. அல்லாஹ்வுடைய பார்வை அங்கு முகஸ்துதி இருக்கிறதா, பெருமை இருக்கிறதா, இஹ்லாஸ் இருக்கிறதா இல்லையா என்பதனையெல்லாம் பார்க்கிறான். நாம் தொழுகின்ற தொழுகை எல்லாம் அவனுக்கு முக்கியமானது அல்ல, நாம் கொடுக்கின்ற குர்பான் எல்லாம் அவனுக்கு முக்கியமானது அல்ல. குர்பான் கொடுப்பவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த குர்பான்களுடைய இறைச்சியோ அல்லது இரத்தங்களோ அல்லாஹு தஆலாவை சென்றடைய மாட்டார். ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த இஹ்லாஸ், அந்த தக்வா, அதுதான் அல்லாஹு தஆலாவை சென்றடையும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நாம் அதற்காக வேண்டித்தான் முயற்சிக்க வேண்டியிருக்கிறது. காலை எழுந்ததிலிருந்து இரவு தூக்கம் போகும் வரைக்கும் எனது உள்ளத்திலே ஒரு கடுகு பிரமாணமான அளவாவது பெருமை வந்து சென்றதா, அல்லது ஒரு கடுகு பிரமாணமான அளவாவது அகம்பாவம் வந்து சென்றதா, மற்றவர்களை பற்றி பொறாமைப்பட்டேனா என்பதனை எல்லாம் பற்றி அடிக்கடி முகாசவா செய்ய வேண்டிய தேவை இருக்கு. குருவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் அந்த சபையிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு மனிதர் உது செய்து கொண்டு தன்னுடைய கையிலே பாதரட்சைகளை செருப்பை எடுத்துக் கொண்டு வருகிறார். அவருடைய தாடியில் இருந்த தண்ணீர் வழிந்து கொண்டிருக்கிறது. இப்போது சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதோ வந்து கொண்டிருக்கின்ற மனிதர் ஒரு சுவர்க்கவாதி. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சான்றிதழ் வழங்கப்பட்ட ஒரு சஹாபி. இப்போது சஹாபாக்களுக்கு ஆவலாக இருக்கிறது அந்த மனிதன் சுவர்க்கவாதியாக மாறுவதற்கான காரணம் என்ன என்பதனை தெரிந்து கொள்வதற்கு அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். நாங்களும் ஆசைப்படுகிறோம். இந்த சம்பவத்தை சொல்லுகின்ற பொழுது கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனை பார்த்து சுவர்க்கவாதி என்று சொல்லியிருக்கிறார்களே. எனவே அந்த சபையிலே வந்து அந்த மனிதர் அமர்கிறார், உட்காருகிறார். அந்த சபை கலைந்து போகிறது. அவர் வீட்டுக்கு போகிறார். அவருக்கு பின்னால் ஒரு சஹாபி போகிறார்கள். போய் சொல்லுகிறார்கள், நான் உங்களுடைய வீட்டிலே விருந்தாளியாக வந்திருக்கிறேன், நான் தங்க வேண்டும் என்று சொல்லி 3 நாட்கள் அவருடைய வீட்டிலே தங்குகிறார்கள். எதற்காக வேண்டி தங்குகிறார்கள்? அவருடைய விசேடமான அமல் என்ன என்று பார்ப்பதற்காக. ஆனால் அந்த சஹாபி 3 நாட்கள் அவதானிக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான மாற்றங்கள் வித்தியாசமான எதனையும் கண்டுகொள்ள முடிவதில்லை. அவர் தஹஜ்ஜுடைய தொழுகையை கூட தொழுவதாக காணவில்லை. அவர் ஃபஜ்ருடைய நேரத்துக்கு எழும்பி அவர் தொழுகிறாரே தவிர விசேடமான எந்த ஒரு அமல்களையும் அவருடைய வாழ்க்கையிலே அவரை காணவில்லை. எனவே 3வது நாள் அந்த சஹாபியிடத்திலே சுவர்க்கவாதி என்று வர்ணிக்கப்பட்ட அந்த சஹாபியிடத்திலே இந்த விருந்தாளியாக சென்று தங்கி இருக்கின்ற சஹாபி கேட்கிறார்கள், உங்களை பற்றி கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியெல்லாம் புகழ்ந்து சொன்னார்களே, இதற்கான காரணம் என்ன? நீங்கள் சுவர்க்கவாதியாக மாறுவதற்கு என்ன ரகசியம் என்று கேட்கிறார். அந்த மனிதர் சொல்லுகிறார், லா அஜிது ஃபீ நஃப்ஸி லி அஹதி மினல் முஸ்லிமீன கிஷ்ஷன் வலா அஹ்சுது அஹதன் அலா கைரின் அத்தாபுல்லாஹ். எந்த ஒரு முஸ்லிம்களை பற்றியும் என்னுடைய உள்ளத்திலே ஏமாற்ற வேண்டும் என்ற உணர்வும் கிடையாது. யாரையும் ஏமாற்ற வேண்டும் என்ற உணர்வும் என்னுடைய உள்ளத்திலே கிடையாது. யாரையும் ஏமாற்ற வேண்டும் என்ற உணர்வும் கிடையாது. யாருக்காவது அல்லாஹு தஆலா ஒரு நியமத்தை ஒரு அருளை கொடுத்திருந்தால் அந்த அருளுக்காக வேண்டி நான் பொறாமைப்பட்டதும் கிடையாது. இவ்வளவுதான் என்னிடத்திலே இருந்த இரண்டும், வேறு எதுவுமே கிடையாது என்று அந்த சஹாபி சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரிய அமல்கள் எதுவும் தேவையில்லாவிட்டால், எமது உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள முடியுமாக இருந்தால், அல்லாஹு தஆலா அந்த உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கிறான், அதிலே இப்படியான நோய்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது என்ற உணர்வு இருக்குமாக இருந்தால், நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெற்றவர்களாக மாறுவோம். ஏன் அல்சர் ஏற்படுகிறது, குடல் புண் ஏற்படுகிறது? ஏன் நாங்கள் பிரஷர் போன்ற நோய்களுக்கு உள்ளாகிறோம்? ஏன் சீனி வியாதி கூடுகிறது? ஏன் ஹார்ட் பீட் அதிகரிக்கிறது? இதற்கெல்லாம் காரணம் உள்ளத்தோடு அவற்றுக்கு சம்பந்தம் இருக்கிறது. கவலை அதிகரித்து விட்டால், பொறாமை கூடிவிட்டால், வஞ்சகம் அதிகரித்து விட்டால், அல்லாஹு தஆலா மனிதனுக்கு கொடுக்கின்ற தண்டனைகளில் ஒன்றுதான் அவனுடைய உடல் நோய்களை கூட அதிகரித்து விடுவோம். அப்படி இல்லாமல் அமைதியான ஆத்மாவோடு இருக்க முடியுமாக இருந்தால், யாரை பற்றியும் தப்பபிப்பிராயம் இல்லாமல் இருக்குமாக இருந்தால், நிச்சயமாக நாம் வெற்றி அடைந்தவர்களாக மாறுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. மற்றவர்கள் தவறு செய்கின்ற பொழுது அந்த தவறுகளை மனதிலே வைத்துக் கொண்டு சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்காமல், அவற்றை வைத்துக் கொண்டு பாராட்டி கொண்டிருக்காமல், உடனுக்குடனே மறந்து உயர்ந்த மனப்பாங்கோடு நாங்கள் மன்னிப்போமாக இருந்தால் எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற பாரம் குறைந்துவிடும். அந்த உள்ளம் தூய்மையாக மாறும். பழி வாங்க வேண்டும் என்ற உணர்வு இருக்கக்கூடாது. மாற்றமாக மற்றவர்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், والذين جاءوا من بعدهم يقولون ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان. அவர்கள் சொல்லுவார்களா, யாரெல்லாம் எங்களுக்கு முன்னால் ஈமானோடு மரணித்து போனார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு யா அல்லாஹ் மன்னிப்பை கொடுப்பாயாக. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு பரந்த மனப்பான். உயிரோடு இருப்பவர்கள் மௌத்தானவர்களுக்காக வேண்டி மகபரத்தை தேடுவார்கள். وَلِإِخْوَانِنَا الَّذِينَ سَبَقُونَا بِالْإِيمَانِ وَلَا تَجْعَلْ فِي قُلُوبِنَا غِلًّا لِّلَّذِينَ آمَنُوا رَبَّنَا إِنَّكَ رَءُوفٌ رَّحِيمٌ. உலகத்தில் மூமின்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களை பற்றி ஒரு வஞ்சக எண்ணத்தை எமது உள்ளத்திலே தர வேண்டாம் என்று அல்லாஹு தஆலாவிடத்திலே அவர்கள் துவா கேட்டுக் கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய நேரடியார்கள், கடைசியாக ஒரு சம்பவத்தை நாம் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒருமுறை சொல்லி காட்டினார்கள். அவர்களுடைய கருத்தை நாம் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. அவர்கள் சொல்வார்கள், ஒரு மேகத்தை நான் காணுகிறேன், ஒரு மேகத்தை நான் காணுகிறேன், அந்த மேகத்திலிருந்து மழை எனக்கு பொழியாவிட்டாலும் பரவாயில்லை, அந்த மேகம் வேறு எங்காவது சென்று முஸ்லிம்களுடைய அல்லது மனிதர்களுடைய பூமியிலே அந்த மேகம் மழை நீரை பொழிவிக்குமாக இருந்தால் நான் அதற்காக வேண்டி சந்தோஷப்படுவேன் என்று சொல்கிறார்கள். அது நான் விரிந்த உள்ளம், அதுதான் தூய்மையான உள்ளம், அதுதான் பரந்த உள்ளம். அப்படிப்பட்ட உள்ளத்தை நாம் கொண்டவர்களாக இருக்க வேண்டி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை கேட்டார்கள், உங்களிலே யாராவது ஒருவர் அபூ ஹம்சா அவரை போன்று இருக்க முடியுமா என்று கேட்டார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், காலு, அப்படிப்பட்டவர் யார் யா ரசூலல்லாஹ்? கான இதா அஸ்பஹ யகூல் அல்லாஹும்ம இன்னி வஹபத்து நஃப்ஸி பஹிருமி. அவர் காலையாகி விட்டால் அவர் என்ன சொல்லுவார், நான் எனது உள்ளத்தையும் எனது மானம் மரியாதையையும் மற்றவர்களுக்கு நான் கிஃப்டாக கொடுத்து விட்டேன். யார் அவருக்கு ஏசுகிறார்களோ அவர்களுக்கு அவர் ஏச மாட்டார், அவருக்கு அநியாயம் செய்தவர்களுக்கு அவர் அநியாயம் செய்ய மாட்டார். வலா யுதரிமும் வரமகும், அவருக்கு அடித்தவர்களை அவர் அழிக்க மாட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டி அபூ ஹம்சாவை போன்று நீங்களும் இருந்து கொள்ளுங்கள் என்று தன்னுடைய சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய நன்னடியார்களே, எமது உள்ளத்தினால் செய்யக்கூடிய பாவங்களை விடவும் எமது உடலினால் செய்யப்படக்கூடிய பாவங்கள் பாரதூரம் குறைந்தவை. அதற்காக வேண்டி உடலினால் பாவம் செய்ய முடியும் என்பது அல்ல, பெருமை பொறாமை பஞ்சகம் முகஸ்துதி போன்ற இந்த பாவங்களை நாங்கள் தவிர்த்து வாழ்ந்தால்தான் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலாவை சந்திக்கின்ற பொழுது தூய்மையான உள்ளத்தோடு அவனை திருப்திப்படுத்தி சந்திக்க முடியும். அல்லாஹு தஆலா என் அனைவருக்கும் அப்படியான பெரும் உள்ளத்தை தந்தருவானாக. எமது உள்ளங்களை அல்லாஹ் பரிசுத்தமான உள்ளங்களாக, தூய்மையான வெண்மையான உள்ளங்களாக அமைக்க தருவாயாக. நாம் இதுவரைக்கும் எமது உள்ளத்தினால் என்னென்ன பாவங்களை செய்திருக்கிறோமோ அந்த பாவங்கள் அனைத்தையும் உள்ளிடத்தை நாங்கள் முறையிடுவோம். யா அல்லாஹ், உன்னை சந்திக்கின்ற பொழுது தூய்மையான உள்ளத்தோடு அந்த தஸ்கியாவோடு அந்த தலைமுறை கல்வோடு சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய உயர்கரமான பாக்கியத்தையும் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கின்ற பொழுது தூய்மையான உள்ளத்தோடு சந்திக்கின்ற அந்த பாக்கியத்தை நசீபாக்குவாயாக.